உங்கள் வார்த்தா ஆப் வழங்கும் தவக்கால புனித வாரம். திருப்பாடுகளின் வெள்ளி வார்த்தா ஆப் வழியாக இன்று புனித வெள்ளியை தியானிக்கவிருக்கின்றோம். இயேசுவின் பாடுகளுக்கு முன்னால் அங்கே என்ன நடந்தது என்பதை தொடர்ந்து தியானிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள் நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உறையில் போடு, தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் மக்களுக்காக ஒருவர் மட்டும் இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோனும் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயிலருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்போது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டு கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறார் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும், சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன்பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். இதை பற்றி தொடர்ந்து தியானிப்போம் இப்பாடலுக்கு பிறகு.
தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன், நான் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைய விடாதேயும். உம்முடைய நீதியின்படி என்னை விடுவித்தருளும். உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே. வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை மீட்டருள். என் எதிரிகள் அனைவருடைய பழிச்சொல்லுக்கு நான் ஆளானேன், என் அயலாரின் நகைப்புக்கு இலக்கானேன். எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்திற்குரியவன் ஆனேன். வெளியே என்னை காண்கின்றவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்து போனவன் போல் பிறர் கண்ணுக்கு மறைவானேன், உடைந்து போன மட்கலத்தை போலானே.
இவ்வாறாக கயபா கையில் ஒப்படைக்கப்பட்ட இயேசு பின்பு பிலாத்துவின் ஆணையின்படி இயேசு அவரை உயிரை விடவும் தயாரானார். பின்னர் பிலாத்துவின் ஆணையின்படி அவர் கல்வாரி மறைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே உயிர் துறந்தார். இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து தன் ஆவியை ஒப்படைத்தார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு ஒரு குற்றவாளியைப் போல இருந்தார். சிலர் அவரை அரசியல் குற்றவாளியாக, சமய கொள்கைகளை மறுத்த துரோகியாக பார்த்தார்கள். நாட்டிற்கும் சமயத்திற்கும் எதிராக செயல்படுவோர் சரியான தண்டனை பெற வேண்டும் என கருதியோர் இயேசுவின் சாவு பற்றி அதிகம் கவலைப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இயேசுவின் வரலாற்றில் மனித ஆட்கள் மட்டுமே செயல்படவில்லை. இயேசுவின் வரலாறு கடவுள் இவ்வுலகில் மக்களோடு செய்து கொண்ட அன்பு உடன்படிக்கையின் தொடர் வரலாறு. எனவே கடவுளிடமிருந்து வந்த இயேசு தம் சொந்த விருப்பப்படி செயல்படாமல் தம்மை அனுப்பிய தந்தையின் விருப்பப்படியே செயல்பட்டார். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றிய இயேசு தம் சொல், செயல், பணி வழியாக மக்களுக்கு நன்மை செய்து கொண்டே போனார். அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் அனுபவித்து உணர்ந்த மனிதர் பலர் இருந்தனர். இயேசு யார் என்பதை அவர்கள் படிப்படியாக அறிந்து கொண்டார்கள். இயேசு ஆற்றிய பணியின் இறுதிக்கட்டம் அவருடைய சிலுவை சாவு ஆகும். அதே நேரத்தில் இயேசுவின் பணி முழுமை பெற்றதும் சிலுவையில்தான். எனவே எல்லாம் நிறைவேறிற்று என இயேசு சிலுவையில் தொங்கிய போது கூறிய சொற்களை நாம் இரு விதங்களில் புரிந்து கொள்ளலாம். கடவுள் வகுத்த திட்டத்தை இயேசு நிறைவுக்கு கொண்டார் என்பது ஒரு பொருள். இயேசு ஆற்றிய பணி தன் முழுமையை எய்தியது சிலுவையில் என்பது மறுபொருள் ஆகும். ஆக இயேசு நிறைவேற்றிய பணி தன்னிலே முழுமை பெற்றது என்றாலும் அதன் பயன்கள் நம்மை வந்தடைய வேண்டுமென்றால் நாமும் இயேசுவின் பணியோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். சிலுவை சாவு இயேசு பெற்ற புது வாழ்வு வழியாக அமைந்தது. எனவே சிலுவையில் உயிர் துறந்த இயேசு ஏதோ ஒன்றை இழந்தவர் போல அல்லாமல் நமக்கு தம்மையே மனமுவந்து கையளித்தார் என்பதை பொருத்தம். தம்மை நமக்கு கையளித்த இயேசு தம் ஆவியை ஒப்படைத்தார். ஆவி என்பது உயிர் மூச்சை குறிக்கும். நாம் மூச்சு விடும்போது உயிரோடு இருக்கிறோம் என்பது பொருள். மூச்சு நின்று போகும் வேளையில் உயிரும் நம்மை விட்டு பிரிந்து விடுகிறது. எனவே இயேசு நமக்கு வழங்குகின்ற ஆவி அவர் நமக்கு கற்றுத்தருகின்ற உயிரை குறிக்கிறது. இயேசுவின் ஆவியை பெற்று நாம் உலகில் வாழ்கிறோம். நமக்கு புது வாழ்வு வழங்கப்பட்டது. எனவே இயேசுவின் சாவு குறித்து நாம் துயரப்படுவதற்கு பதிலாக மகிழ்ச்சியடைய வேண்டும் எனலாம். நாம் பெற்ற வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்வதும் நம் பொறுப்பு. அவ்வாறாக அதை பகிர்ந்து கொண்டவர்களாய் தொடர்ந்து வாட இயேசுவிடம் வேண்டிக் கொள்வோம். இந்த சிலுவை பாதை நிகழ்ச்சியில் இதனால் வரை நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றிலும் இயேசுவின் கல்வாரி பலி நிறைந்திருக்கிறது. தொடர்ந்து தியானிப்போம், இயேசுவோடு தொடர்ந்து வாழ்வோம், அவரின் அன்பு பாதையை ஏற்றுக்கொள்வோம். ஆமேன். இன்றைய நிகழ்ச்சியில் புனித வெள்ளி அன்று இயேசுவின் சிலுவை பாதை எவ்வாறு இருக்கும் என்று தியானித்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் வார்த்தா ஆப்பில். இந்நிகழ்ச்சியில் உங்களோடு பேசிக் கொண்டிருந்த நான் எட்வர்ட்.